வேகுதே. இருப்பு வாழ்வை அளித்த நாட்கள் இருண்டு போக முனையுமா? பொறுப்பின்றி சிதைத்த காலம் கண்ணில் தீயை பார்க்கிறே. வெறுத்து கொண்டு நடக்கும் எம்மை தூண்டும் நோயை கூட்டுதே.
மறந்து போகுமா, மறக்கத்தான் முடியுமா? கருப்பு ஜூலை நினைவுகளை தொட்டாஞ்சலிங்க என்ற ஒரு பூண்டு இருக்கின்றது. அதை ஒருவர் தொட்டால் போதும், உடனே சுருங்கிக் கொண்டுவிடும். இவ்வாறுதான் தமிழர்கள் எதையாவது செய்ய மாட்டார்களா? அவர்கள் மீது வன்முறைகளை தூண்டிவிடுவதற்கென்று காத்திருந்த சிங்கள பேரினவாதிகளுக்கும் குண்டர் கும்பல்களுக்கும் இனவெறியர்களுக்கும் 1983 ஆடி மாதம் திருநெல்வேலியில் இடம்பெற்ற சம்பவம் சாட்டாக அமைந்தது. திருநெல்வேலியில் கண்ணிவெடியால் கொல்லப்பட்டவர்களின் சடலங்கள் பொட்டலங்களாக கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டு கணத்தில் எரிக்கப்பட்ட போது அதைக் கண்டு ஆத்திரம் ஒன்று சிங்களவர்கள் கிளர்ந்தழுந்தார்கள் என்று சிங்கள தலைவர்கள் நியாயம் கற்பிக்க முனைந்த போதும் இப்படியான சம்பவத்துக்காக அவர்கள் காத்துள்ளார்கள் என்பதை பின்னர் நடந்தேறிய வெறியாட்டங்கள் நிரூபித்தன. சிங்கள தலைவர்கள் வெளியிட்ட கருத்துக்களும் அதை துலாம்பாரமாக எடுத்துக்காட்டின. தமிழர் வீடுகள் கடைகள் அச்சுட்டாக இனம் காணப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டன, தீக்கிரையாக்கப்பட்டன. வாக்காளர் பட்டியலை வைத்துக் கொண்டு தமிழர் வசித்த இடங்களை தேடிச் சென்று தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. சிங்கள தலைவர்கள், அதுவும் அன்றைய ஐக்கியதேசிய கட்சி தலைவர்களே, அந்த நாட்களில் நாட்டில் எவ்வப்பகுதிகளுக்கு சென்றார்களோ அங்கெல்லாம் தமிழர்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள். அவர்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. கொலை உண்டவர்களின் எண்ணிக்கை சரியாக வெளியிடப்படவில்லை. மலையகத்தில் பல இடங்களில் தமிழ் மக்கள் இவ்வாறுதான் இம்சைக்குள்ளாக்கப்பட்டார்கள். போர் என்றால் போர், அதை என்றால் அமை, நான் இரண்டுக்கும் தயார் என்று வீராவசம் பேசிய அன்றைய சனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் அடிமனதில் தமிழர் தேசிய எழுச்சியை நசுக்கி விடுவதற்காக தீட்டப்பட்டிருந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இவை நிறைவேற்றப்பட்டதாக உணரக்கூடியதாக இருந்தது. தமிழர்கள் போராட்டங்களில் தமிழர்கள் ஈடுபடுவதை நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் இராணுவத்தை கட்டவிழ்த்து விடுவேன் என்று கூறியிருந்தவர் அல்லவா அவர்? ஜாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற அவ்ரோ விமானம் ரத்வனாலை விமான நிலையத்தில் குண்டுவெடிப்புக்கு உள்ளாகியதை அடுத்து ஜாழ்ப்பாணத்தில் இளைஞர்கள் எழுச்சியை குறிப்பிட்ட காலத்தில் நசுக்கி விடும்படி திட்டமிட்டு தனது மருமகனான இராணுவ தளபதியை இங்கு அனுப்பியிருந்தார் ஜே.ஆர். ஜெயவர்தனா. அந்த வேளையில் எத்தனை இளைஞர்கள் இரவோடு இரவாக கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். வீதிகளிலும் பற்றை காடுகளிலும் வீசப்பட்ட கிடந்தன உடலங்கள், மறக்க முடியுமா?
எரிந்த வீதி இன்னும் நெஞ்சில் ஏக்கத்தோடு நோக்குதே, சரிந்த தலைகள் இன்னும் மண்ணில் தாகத்தோடு வாழுதே.
மறப்பதற்கு நெஞ்சுதான் இடம் தருமா? இளைஞர்களின் எழுச்சியை ஜே.ஆரின் தந்திரோபாய திட்டங்களால் ஒழிக்க முடியவில்லை. மாறாக போர் முனையின் எதிர்ப்பு நடவடிக்கைகளுமே மேலோங்கின. அவ்வாறான ஒரு சம்பவமே திருநெல்வேலியில் இடம்பெற்ற கண்ணிவெடி தாக்குதல். அங்கே சிங்கள சிப்பாய்கள் உடல் சரி பலியானார்கள். அவர்கள் அவசர அவசரமாக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். கொழும்பில் ஒட்டுமொத்தமாக கணத்தையில் கொண்டு போய் எரிக்க வேண்டுமா? அதற்கெல்லாம் ஒரு பின்னணி இருந்திருக்க வேண்டும். அன்றைய தினமே கொழும்பில் குழப்பம் தொடங்கியது. இரவிரவாக கொழும்பு பிரதேசம் முழுவதும் இருந்த தமிழர்களின் உடைமைகள் தீக்கிரையாக்கப்பட்டன. சற்றும் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கலவரத்தால் தமிழ் மக்கள் அல்லோல கல்லோலத்துக்குள்ளானார்கள். கொள்ளை, கொலை, தீயிடல், சூறையாடல்கள் தொடர்ந்தன. இத்தனைக்கும் நாட்டின் தலைவர்கள் என்று கூறிக்கொண்டவர்கள் கொழும்பில் தான் இருந்தார்கள். நினைத்திருந்தால் ஒரு மணி நேரத்துக்குள் கலவரத்தை அடக்கியிருக்கலாம். செய்தார்களா? இல்லை. அடுத்த நாள் அதற்கும் அடுத்த நாள் வரைக்கும் தீர்க்கமான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. நாடு பூராவும் சிங்கள காடைகள் தங்கள் இஷ்டப்படி திட்டமிட்டபடி கொலை கொள்ளைகளை நடத்தி கொண்டிருந்த வேளையில் தமிழர் பிரதேசங்களில் ஆயுதப்படைகள் அட்டூழியங்கள் இறங்கினார்கள். ஜாழ்ப்பாணத்தில் மட்டும் 70 பேர் கொல்லப்பட்டார்கள். நாடு முழுவதிலும் தனித்து போன தமிழ் மக்கள் கோவில்களிலும் பாடசாலைகளிலும் தஞ்சம் புகுந்தார்கள். அந்த இடங்களையும் கூட காடையர்கள் தேடிச் சென்று தாக்குதல் நடத்தினார்கள். ஜூலை 25 வெலிகளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 53 பேரில் 37 தமிழர்கள் காடையர்களாலும் சிங்கள கைதிகளாலும் அடித்தும் குத்தியும் கொல்லப்பட்டார்கள். அவர்களில் குட்டுமணி தங்கத்துறை போன்ற விடுதலை வீரர்களும் அடங்குவார்கள். அத்தோடு முடியவில்லை. பேரினவாதிகளின் தாகம் அடங்கவில்லை. 27 தேதி எஞ்சியிருந்தவர்களில் 15 பேரும் கொல்லப்பட்டார்கள். அவர்களின் மேற்பார்வைக்கு அதிகாரிகள் இருந்தார்கள். சிறைக்கூடத்துக்கு கதவுகளும் பூட்டுக்களும் கூட இருந்தன. இந்த படுகொலைகள் நடந்தபோது அதிகாரிகள் எல்லோரும் எங்கே போனார்கள்? கொலைவரை கொண்டு உள்ளே புகுந்தவர்களுக்கு திறப்புகள் எவ்வாறு கிடைத்தன? கதவுகள் திறந்துதான் கிடந்தனவா? இவை போன்ற கேள்விகளுக்கு எப்போதுமே விடை கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவை திட்டமிட்டு செய்யப்பட்டவை என்று மலையக தமிழரின் குடியுரிமையையும் வாக்குரிமையும் பறிக்கப்பட்ட போதே அன்றைய தமிழர்களின் உரிமைகளும் படிப்படியாக பறிப்பதற்கான திட்டம் வகுக்கப்பட்டது என்பதை மூதறிஞர் தந்தை எஸ் ஜேவி மட்டுமே உணர்ந்திருந்தார். அந்த திட்டம் அமுலான கையோடு தமிழர்கள் உரிமைகள் படிப்படியாக பறிக்கப்பட்டன. அபிவிருத்தி என்ற பெயரில் அம்பாறை போன்ற பகுதிகளில் திட்டமிட்ட குடியேற்றங்கள் மிக சாதுரியமாக அமுலாகின. இவைகளுக்கு எதிராக தமிழர்கள் கிளர்ந்தெழுந்த போதெல்லாம் அவர்களின் தலைவர்களின் முன் அரை மந்திரி முழு மந்திரி பதவிகள் எலும்பு துண்டுகளைப் போல வீசப்பட்டன. அதற்கு மேலும் மூச்சு விட்டால் அரச படைகள், காவல்துறை, கொமாண்டோக்கள் மற்றும் காடையர்களின் அடிதடி தர்பார் என்று அவ்வப்போது நடந்தன. 1956, 1956, 1961, 1977, 1981 ஆகிய ஆண்டுகளின் பதிவுகள் இவைகளுக்கு சான்ற சொல்லும். இவைகளெல்லாம் சிங்கள பௌத்த தர்ம ராஜ்யத்தின் கொடூர ஆட்சிக்கு சிகரம் வைத்தால் போல் 83 ஆண்டு கலவரங்கள் அமைந்தன. இதைத்தான் சண்டேஸில் மண்டேஹில் என்று நையாண்டி செய்திருந்தார் சௌமியமூர்த்தி தொண்டமான். அந்த கருப்பு சூளை கொடுமைகள் தமிழர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து விட்டதாக, தமிழர்கள் எழுச்சியை தகர்த்து விட்டதாக நீ சிங்கள ஆட்சியாளர்கள் மனப்பால் குடித்துக் கொண்டிருந்த வேளையில் அந்த கலவரங்களில் உயிர் நீத்த செல்வங்களின் தியாகங்கள் வீண் போகாமல் உலகம் முழுவதும் இந்த நாட்டின் பேரினவாதத்தின் அவர்களால் பற்றி கொள்ளப்படும் ஜனநாயகத்தின் பொட்டுக்கேட்டை பறைசாற்றி வைத்தன. தமிழறிஞரின் எழுச்சி ஒளிந்தது என்ற கனவில் மூழ்கி போயிருந்த பேரினவாதிகளுக்கு இல்லை இல்லை, அது இன்னும் பன்மடங்கு புத்தூக்கம் பெற்றுவிட்டது என்பதை நீ ஊட்டுவதாகவும் அமைந்தது. இந்த நீமை பற்றி 90 ஜாழ்ப்பாணத்து பத்திரிகை ஆசிரியர் ஒருவர் எழுதுகையில், முனைப்போடு தலை நிமிர்ந்தார்கள் தமிழறிஞர்கள், முற்றுப்புள்ளியை அளித்தார்கள், காற்புள்ளியோடு தொடங்கி அரை புள்ளியாகி சிங்கள அரசுக்கு கேள்விக்குறியாகி உலகத்துக்கு வியப்புக்குறியாகி சில நாடுகளில் பிரிவினை புரட்சிகளுக்கு இவர்கள் மேற்கோள் குறியமாகிவிட்டார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். வருடந்தோறும் இந்த கருப்பு ஜூலை வரும்போதெல்லாம் அன்று உயிர் நீத்த தமிழ் இரத்தத்தின் இரத்தங்களின் நினைவு வரவே செய்யும். தமிழர் தம்மை தாமே ஆளும் நிலை வரும் வரை அவர்களுக்கு விமோசனமே இல்லை என்பதை நினைவூட்டிக் கொண்டே இருக்க.
கண்ணீர் தந்து கனத்த இதயம் வேகிதே, இருப்பு வாழ்வை அளித்த நாட்கள் இருண்டு போக முனையுமா? பொறுப்பின்றி சிதைத்த காலம் கண்ணில் தீயை பார்க்கிறே, வெறுத்து கொண்டு நடக்கும் எம்மை தூண்டும் நோயை கூட்டுதே. கண்ணீர் தந்து கனத்து இதயம் வேகுதே, இருப்பு வாழ்வை அளித்த நாட்கள் இருண்டு போக முனையுமா? தலைகள் இன்னும் மண்ணில் தாகத்தோடு வாழுதே, எரிந்த வீதி இன்னும் நெஞ்சில் ஏக்கத்தோடு நோக்குதே, சரிந்த தலைகள் இன்னும் மண்ணில் தாகத்தோடு வாழுதே. நிகழ்ச்சியான எங்கள் வாழ்வு அன்றும் நின்றும் தொடருதே. அனாதையான தமிழன் வாழ்வில் சிறகு விரிக்க தொடங்குமா? அகதியான எங்கள் வாழ்வு அன்றும் நின்றும் தொடருதே. அனாதையான தமிழன் வாழ்வில் சிறகு விரிக்க தொடங்குமா?
கண்ணீர் வடித்து
அளித்த நாட்கள் இருந்து போக முனையுமா? பொறுப்பின்றி சிதைத்த காலம் கண்ணில் தீயை பார்க்கிறேன். வெறுத்து கொண்டு நடக்கும்